எதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
அன்பு இதயங்களே, இன்று நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சிகள் விதையாகும் கதைகள், நேர்காணல் மற்றும் செய்திகள். விதையாகும் கதைகள். ஆளை பார்த்து எடை போடுதல் நல்லதல்ல. ஆரம் அழகப்ப செட்டியார் அவர்கள் 20ஆம் நூற்றாண்டின் ஈடு இணையற்ற கல்வி வள்ளலாக திகழ்ந்தவர். இவர் ஒருமுறை வர்த்தகம் தொடர்பாக பம்பாய்க்கு சென்றிருந்தார். அச்சமயம் ஐரோப்பிய முறையில் நடத்தப்பட்ட பயணியர் மாளிகை ஒன்றிற்கு சென்று தங்குவதற்கு ஒரு அறை வேண்டும் என்று கேட்டார். மிக எளிய தோற்றத்துடன், பணத்திமிர் ஏதுமின்றி, ஆடம்பரமற்று காட்சியளித்த செட்டியார் அவர்களை ஏற இறங்க பார்த்தார் அந்த மாளிகை நிர்வாகி. இந்த சாமானிய மனிதர் அதிக பணம் செலவு செய்து இங்கு தங்கக்கூடியவர் அல்ல என்று தனக்குத்தானே தீர்மானித்துக் கொண்டு இங்கு அறை ஏதும் காலி இல்லை என்று சொன்னார் நிர்வாகி. அங்கு பல அறைகள் காலியாக இருப்பது செட்டியார் அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அந்த நிர்வாகியின் மனநிலையை அறிந்த செட்டியார் அவர்கள், நன்றாய் பார்த்து சொல் என்று சொன்னார். நன்றாய் பார்த்துத்தான் சொல்லுகின்றேன் என்று பதில் சொன்னார் அந்த நிர்வாகி. எனவே அழகப்ப செட்டியார் அவர்கள் இந்த மாளிகையில் எத்தனை அறைகள் இருக்கின்றன என்று நிர்வாகியிடம் கேட்டார். அதற்கு அந்த நிர்வாகி, நீ என்ன இந்த விடுதியை விலைக்கா வாங்கப் போகின்றாய் என்று ஏளனமாக கேட்டார். ஆமாம், விலைக்கு வாங்கத்தான் போகின்றேன், என்ன விலை என்று கேட்டார் செட்டியார். இதை கேட்டு திகைத்து போன நிர்வாகி லட்சக்கணக்கில் ஒரு தொகையை அந்த பயணியர் மாளிகையின் விலையாகச் சொன்னார். உடனே அழகப்ப செட்டியார் அவர்கள் சிறிதும் தாமதிக்காமல் தனது கைப்பையை திறந்து காசோலை கட்டை எடுத்து அந்த நிர்வாகி சொன்ன தொகையை அதில் எழுதி கையெழுத்து போட்டுக் கொடுத்தார். ஆமாம், அன்று டாக்டர் அழகப்ப செட்டியார் அவர்கள் பம்பாயின் அந்த ரிட்ஸ் பயணியர் மாளிகையை உண்மையிலேயே விலைக்கு வாங்கிவிட்டார். அழகப்ப செட்டியார் அவர்கள் வியாபார விடயத்தில் மட்டுமல்ல, கல்விக்கும் தர்ம செயல்களுக்கும் பணத்தை வாரி வழங்கிய வள்ளல். தமிழகத்தின் பொறியியல் கல்வி வரலாற்றில் 3 பொறியியல் கல்லூரிகள் முதலில் தோன்றுவதற்கு வித்துன்றிய ஒரு அற்புத மனிதர் இவர். அழகப்ப செட்டியார் அவர்கள் 1909ஆம் ஆண்டு காரைக்குடிக்கு அருகிலுள்ள கோட்டையூரில் பிறந்தவர். நேர்காணல் தவக்காலத்தை வாழும் முறை. அன்பு இதயங்களே, பிப்ரவரி 26 இப்புதன்கிழமையன்று கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தை தொடங்கியிருக்கின்றனர். 40 நாட்கள் கடைபிடிக்கப்படும் இந்த காலம் மாற்றத்திற்கு, மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றது. ஜெபம், தவம், பிறரன்பு ஆகிய செயல்களில் அதிகமாக ஈடுபட அழைப்பு விடுக்கும் இக்காலத்தை நாம் எவ்வாறு செலவழிக்க வேண்டும் என்று வாட்ஸ்அப் வழியாக பகிர்ந்து கொண்டுள்ளார் அருள்பணி ரொசாரியோ. இவர் ஆப்பிரிக்க மறைப்பணி சபையின் பொது ஆலோசகர். தனது பணி காரணமாக தற்போது ஆப்பிரிக்காவின் டான்சானியா நாட்டில் அச்சபையின் மறைப்பணி தளங்களை சந்தித்து வருகின்றார். வணக்கம் தந்தை ரொசாரியோ அவர்களே, தாங்கள் தற்சமயம் சந்தித்து வரும் டான்சானியா நாட்டு மக்கள் பற்றி முதலில் சொல்வீர்களா?
வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். கிழக்கு ஆப்பிரிக்காவிலே தான்சானியா என்ற நாட்டிலே உள்ள மறைப்பணி தளங்களை இந்த மாதத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே மசாய் என்ற மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு மக்கள் வாழ்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே ஆப்பிரிக்க மறைப்போதக சபையை சார்ந்த குருக்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த மக்களின் கலாச்சாரத்தில் உள்ள பல சுவாரஸ்யமான அம்சங்களை இந்த நாட்களில் நான் கற்று வருகிறேன். அவற்றில் ஒரு சிலவற்றை தவக்கால சிந்தனைகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மசாய் மக்கள் இடையர்கள். சிங்கங்களும் சிறுத்தைகளும் சீறி விளையாடும் வனப்பகுதியில் ஆடு மாடுகளை அனுதினமும் மேய்ப்பவர்கள் இந்த மசாய் மக்கள். வரி குதிரைகளும் எருமைகளும் ஒட்டகச் சிவிங்கிகளும் சிங்கங்களை கண்டு தெரித்து ஓடும். ஆனால் சிங்கங்களோ இந்த மசாய் மக்களையும் அவர்களுடைய ஆடுகளையும் கண்டு வழிவொதுங்கி செல்லும். இவர்களிடம் வாங்கிய அடியை தலைமுறைக்கும் மறப்பதில்லை. இதைக் கண்டு நாம் வியக்காமல் இருக்க முடியாது. மசாய் மக்களில் சுமார் 16-17 வயது முதல் 24-25 வயது வரை உள்ளவர்களை போராளிகள் என்று அழைக்கிறார்கள். சுமார் 7 வருடங்கள் ஒரு குழு அந்த சமுதாயத்தின் போராளிகளாக இருப்பார்கள். இவர்களுடைய கலாச்சாரத்திலே இளைஞர்கள் போராளிகளாக மாறும் தருணம் மிகவும் முக்கியமானது. இதற்காக தயாரிப்புகள் இருக்கின்றன, மேலும் பல சடங்குகள் இருக்கின்றன. இவற்றில் 3 அம்சங்களை நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். முதலாவதாக, இளைஞர்கள் எப்பொழுது வலியை தாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அப்பொழுதே அவர்கள் போராளிகளாக மாற தயாராக இருக்கிறார்கள் என்று கணிக்கிறார்கள். இந்த சடங்கின் ஒரு அம்சமான விருத்த சேதனத்தின் போது இளைஞர்கள் கத்தக்கூடாது, அழக்கூடாது. ஒருவன் வலி தாங்க மாட்டான் என்றால் அவன் இன்னும் பொறுப்பேற்பதற்கு தயாராகவில்லை என்று அர்த்தம். இரண்டாவதாக, போராளிகளாக மாறுபவர்கள் சுதந்திரமானவர்கள். நீங்கள் குழந்தைகள் கிடையாது, முதிர்ச்சியடைந்து விட்டீர்கள், முழு சுதந்திரம் பெற்றிருக்கிறீர்கள், உங்களுடைய சுதந்திரத்தை முழுமையாக வாழுங்கள் என்று இவர்களுக்கு கூறப்படுகிறது. மூன்றாவதாக, இவர்கள் போராளிகளாக மாறும் பொழுது பொது உடைமைகளாக மாறுகிறார்கள். இவர்கள் இவருடைய பெற்றோருக்கு சொந்தமானவர்கள் கிடையாது, மாறாக சமுதாயத்திற்கு சொந்தமானவர்கள், சமுதாயத்தை காப்பவர்கள்.
டான்சானியா நாட்டு மசாய் மக்களின் வாழ்வு முறையை வைத்து தவக்கால சிந்தனைகளாக தாங்கள் கூற விரும்புவது என்ன?
மசாய் மக்களின் போராளிகளை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் நாம் ஆழமாக புரிந்து கொள்கிறோம். இவர்களுடைய தயாரிப்பை பார்த்து நம் தவக்காலத்தை புரிந்து கொள்கிறோம். தவக்காலத்திலே நாம் சிலுவையை பற்றி அதிகம் தியானிக்கிறோம். சிலுவை வலியின் சின்னம். என்னை பின்தொடர விரும்புகிறவன் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்தொடரட்டும் என்று இயேசு கூறுகிறார். இதை நாம் என்னை பின்தொடர விரும்புகிறவன் வலி தாங்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளலாம். ஆதியாகமத்திலே அபிரகாமின் மகனான ஈசாக்கின் புதல்வர்களை பார்க்கிறோம். மூத்த மகன் ஏசாவு, இளைய மகன் யாக்கோபு. பசிதாங்க முடியாமல் மூத்த மகன் என்ற உரிமையை விற்றுவிடுகிறான் ஏசாவு. பசிதாங்க முடியாதவனை, வலி தாங்க முடியாதவனை விலை பேசுவது எளிது. ஒரு கோப்பை கூழுக்காக உரிமையை விற்பவனை நம்பி மசாய் மக்கள் ஒரு ஆட்டை கூட அனுப்ப மாட்டார்கள். இப்படிப்பட்டவனை நம்பி நாம் வீட்டை கொடுக்க முடியுமா, இல்லை நாட்டை கொடுக்க முடியுமா? பொறுப்புகளை ஏற்பவர்கள் வலிக்கு அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். தன் வலியையும் தாண்டி சமுதாயத்தின் வலியை தாங்க தெரிந்தவனே புவியாளப் பிறந்தவன். பிறர் பசியை தன் வயிற்றிலே உணர்பவன் தலைவன். பிறர் வலியை தன் சதையிலே அறிபவன் தலைவன். வாய் வறண்டவர்களுக்காக குரல் எழுப்புபவன் தலைவன். ஏசாயா இறைவாக்கினர் 52-53 அதிகாரங்களில் துன்புறும் ஊழியர் என்ற ஒரு கதாபாத்திரத்தை பற்றி கூறுகிறார். அதிலே இவர் துன்பங்களை நன்கு அறிந்தவர் என்று கூறுகிறார். இந்த துன்புறும் ஊழியர் ஒரு உண்மையான தலைவன். இந்த கதாபாத்திரத்தை முழுமையாக வாழ்ந்து காட்டியவர் நம் இயேசு கிறிஸ்து. இயேசுவை பின்பற்றும் நாம் அனைவரும் வலிக்கு அஞ்சாதவர்களாக இருக்க வேண்டும். இந்த தவக்காலம் அதற்கான தயாரிப்பு காலம். இயேசு கிறிஸ்து வலியை நேசிக்கவில்லை, சிலுவையை ஆசிக்கவில்லை. ஆனால் சிலுவையை கண்டு அவர் பாதை மாறவில்லை, பயந்து ஓடவில்லை. கெத்செமனி தோட்டத்திலே வரவிருக்கும் துன்பங்களை மிக அருகாமையில் உணர்ந்த போதும், உடல் சிலிர்த்த போதும், இரத்தம் வியர்வையாய் உதிர்த்த போதும் இயேசு பின்வாங்கவில்லை. இதுவே இயேசு கிறிஸ்துவின் வீரம், இதுவே கிறிஸ்தவர்களின் வீரம். இந்த தவக்காலத்திலே நம்முடைய ஜபங்களும் உபவாசங்களும் தபங்களும் நம்முடைய கிறிஸ்தவ வீரத்திற்கு மெருகேற்றட்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்திற்கு சொந்தமானவர்கள், இந்த சமுதாயத்தை பாதுகாப்பவர்கள். சிங்கங்களை எதிர்த்து ஆட்டுக்குட்டிகளுக்காக நடைபோடும் மசாய் மக்களைப் போல அன்பையும் நீதியையும் அச்சுறுத்தும் அனைத்து சக்திகளுக்கு எதிராகவும் நடைபோட இந்த தவக்காலம் நம்மை அழைக்கிறது. இறைவன் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். நம் சுதந்திரத்தை எதெல்லாம் குறைக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். நாம் நல்லவர்களாக, மகிழ்ச்சியானவர்களாக, கடமை உணர்வுள்ளவர்களாக வாழ ஆசைப்படுகிறோம். இந்த ஆழமான ஆசைகளின்படி நம் தினசரி வாழ்வில் வாழ முடியாமல் நம்மை எதெல்லாம் தடை செய்கின்றன என்று யோசித்து பார்ப்போம். நம் ஜப முயற்சிகளும் தப முயற்சிகளும் இவற்றிலிருந்தெல்லாம் நம்மை விடுவித்து முழு சுதந்திரத்தோடு வாழ இந்த தவக்காலம் நமக்கு உதவி செய்யட்டும். வலியை கண்டு அஞ்சாதவர்களாக, சுதந்திர பறவைகளாக, சமுதாயத்தின் பொக்கிஷங்களாக நாம் ஒவ்வொருவரும் வாழ அனைவரையும் வாழ்த்துகிறேன். நன்றி.
தந்தை ரொசாரியோ அவர்களே, தங்களின் ஆப்பிரிக்க மறைப்பணியாளர் சபையினர் மறைப்பணியாற்றி வரும் மசாய் மக்கள் வாழ்வு முறையை பின்புலமாக வைத்து நாம் தவக்காலத்தில் வாழும் முறையை அருமையாக விளக்கினீர்கள். கிறிஸ்தவர்கள் வலியை கண்டு அஞ்சாதவர்கள் என்று அருமையாக சொன்னீர்கள். தங்களின் இந்த வாட்ஸ்அப் பகிர்வுகளுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.
அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். உனக்கா சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக, அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. சத்தியமே உனக்கா சாட்டையடி வதையா, நித்தம் நித்தம் பொய்யுரைக்கும் எனக்காக, அடித்து நொறுக்கப்பட்டு நெஞ்சம் தொட்ட பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும் மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும். மரத்தின் கதியே இந்த பாடு என்றால், பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என்மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. பச்சை மரத்தின் கதியே இந்த பாடு என்றால், பட்ட மரத்தின் கதி என்ன இயேசுவே? என்மேல் இரக்கம் வைத்து மீட்டருளும் பாசமே. இயேசுவே, இயேசுவே.
நேர்காணல் தவக்காலத்தை வாழும் முறை இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் அருள்பணி ரொசாரியோ, ஆப்பிரிக்க மறைப்பணி சபை. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு. செய்திகள்.
அருள்பணியாளர்களின் உள்ளங்களில் ஓர் ஒட்டுண்ணியாகவோ புல்லுருவியாகவோ இருந்து அவர்கள் அழைத்தலில் இருக்க வேண்டிய மகிழ்வை உறிஞ்சிவிடும் கசப்புணர்வை குறித்து தான் பேச விளைவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் அருள்பணியாளர்களுக்காக தயார் செய்திருந்த ஓர் உரையில் கூறியுள்ளார். பிப்ரவரி 27 வியாழனன்று ரோம் நகரில் பணியாற்றும் அருள் பணியாளர்களை லாத்தரன் புனித யோவான் பெருங்கோவிலில் சந்திக்கும் நிகழ்வு திருத்தந்தையின் ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உடல்நிலையில் சிறிது தளர்ந்திருந்ததால் அவருக்கு பதிலாக திருத்தந்தையின் சார்பில் ரோம் நகரின் ஆயராக பணியாற்றும் கர்தினால் ஆஞ்சலோ தே டொனாத்திஸ் அவர்கள் திருத்தந்தையின் உரையை அருள் பணியாளர்களுக்கு வாசித்தளித்தார். அருள் பணியாளர் உள்ளங்களில் எழும் கசப்புணர்வுக்கு அவர்களது நம்பிக்கை வாழ்வில் எழும் பிரச்சினைகள் முதல் காரணம் என்றும், அதற்கு அடுத்ததாக ஆயர்களோடு எழும் பிரச்சினைகளும் ஒருவர் ஒருவருடன் எழும் பிரச்சினைகளும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது காரணங்கள் என்றும் திருத்தந்தை தன் உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். கசப்புணர்வின் மூன்றாவது காரணத்தை குறித்து அதிக எண்ணங்களை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அருள் பணியாளர்களை குறித்து எழும் குற்றச்சாட்டுகளால் ஒருவர் தன்னையே சமுதாயத்திலிருந்து பிரித்து தனிமைப்படுத்திக் கொள்வது ஒருபோதும் தீர்வாகாது என்பதையும் எடுத்துரைத்துள்ளார்.
பல்லாயிரம் ஆண்டுகள் வரலாற்றை கொண்டுள்ள இந்த பிரபஞ்சத்திற்கு முன் நாம் அனைவரும் தூசிகள், ஆயினும் நாம் இறைவனால் அன்பு கூறப்பட்டுள்ள தூசிகள் என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் திருநூற்று புதனென்று வழங்கிய மறைவுரையில் கூறினார். பிப்ரவரி 26 சிறப்பிக்கப்பட்ட திருநேற்று புதனன்று மாலை புனித சபீனா பெருங்கோவிலில் திருப்பலியை நிறைவேற்றிய திருத்தந்தை, தவக்காலத்தின் துவக்கத்தில் நாம் சாம்பலை பெறும் வேளையில் நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கூறப்படும் சொற்களை மையப்படுத்தி மறைவுரை வழங்கினார். கடினமான சூழல்களிலும் தோல்வியிலும் துவண்டு போகும் வேளைகளில் நாம் நம்மையே தூசியாக எண்ணுகின்றோம் என்பதை தன் மறைவுரையில் குறிப்பிட்ட திருத்தந்தை, நம் வாழ்வு தூசிகளை துரத்திச் செல்லும் வாழ்வாக அமைந்துவிடக்கூடாது என்பதையும் வலியுறுத்தி கூறினார். நிலையில்லாமல் கடந்து செல்லும் பணம், புகழ் போன்ற தூசிகளை நாம் துரத்திச் செல்வதை விடுத்து நாம் இறைவனால் அன்பு கூறப்படுபவர்கள், எனவே நிலையான வாழ்வுக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணரும் வரத்தை தவக்காலத்தில் பெற முயல்வோம் என்று திருத்தந்தை தன் மறைவுரையில் அழைப்பு விடுத்தார்.
பிப்ரவரி 27 இவ்வியாழன் காலை தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், அதைத் தொடர்ந்து காலை 9:30 அளவில் கர்தினால் லூயிஸ் அந்தோனியோ தாக்லே அவர்களோடு வந்திருந்த கத்தோலிக்க சுற்றுச்சூழல் உலகளாவிய இயக்கம் என்ற குழுவை சேர்ந்த 12 உறுப்பினர்களை புனித ஆறாம் பவுல் அரங்கத்தின் ஓர் அறையில் திருத்தந்தை சந்தித்தார்.
எரித்திரியா நாட்டில் கத்தோலிக்க திரு அவைக்கு சொந்தமான கல்வி நிலையங்கள் மற்றும் நலப்பணி மையங்கள் அனைத்தையும் அந்நாட்டு அரசு கைப்பற்றி இருப்பது குறித்து திருப்பீடம் கவலை கொண்டுள்ளது என்று திருப்பீட உயர் அதிகாரி ஒருவர் ஐநா அவையில் கூறினார். ஜெனீவாவில் அமைந்துள்ள ஐநா அலுவலகத்தில் நடைபெறும் கூட்டங்களில் திருப்பீடத்தின் பிரதிநிதியாக பங்கேற்கும் பேராயர் இவான் யூர்கோவிச் அவர்கள் பிப்ரவரி 24 முதல் மார்ச் 20 முடிய ஜெனீவாவில் நடைபெறும் மனித உரிமைகள் கழகத்தின் 43 அமர்வில் பிப்ரவரி 26 இப்புதனன்று இவ்வாறு கூறினார். எரித்ரியா நாட்டில் வறுமையுற்ற மக்களுக்கு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்க உழைத்து வரும் கத்தோலிக்க திரு அவையுடன் அரசு திறந்த மனதுடன் உரையாடலை மேற்கொள்ள வேண்டும் என்று திருப்பிடம் வலியுறுத்தி கூறுவதாக பேராயர் யூர்கோவிச் அவர்கள் குறிப்பிட்டார்.
டெல்லி நகரை திடீரென தாக்கியிருக்கும் வன்முறைகளின் போது நமது ஜெபங்கள் வழியே பாதிக்கப்பட்டோருக்கு உதவிகள் செய்யவும் அவர்களுக்கு தேவையான துயர்த்துடைப்பு பணிகளில் ஈடுபடவும் அழைப்பு விடுக்கிறேன் என்று டெல்லி பேராயர் அனில் கூட்டோ அவர்கள் தன் பெருமறைமாவட்ட மக்களுக்கு மடல் ஒன்றை அனுப்பியுள்ளார். பிப்ரவரி 23 கடந்த ஞாயிறு முதல் டெல்லியில் உருவாகியுள்ள வன்முறை நிகழ்வுகளை குறித்து கவலை வெளியிட்டுள்ள பேராயர் கூட்டோ அவர்கள், தவக்கால முயற்சிகளில் ஒன்றாக கத்தோலிக்கர் இந்த வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்றும், கத்தோலிக்க பள்ளிகள் மற்றும் பங்குத்தளங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு புகலிடம் தர வேண்டும் என்றும் இந்த மடலில் அவர் அழைப்பு விடுத்துள்ளார்.
மனிதர்களாகிய நாம் அனைத்து சக்திகளும் கொண்டவர்கள் அல்ல என்பதை நாம் சந்திக்கும் இயற்கை பேரிடர்களும் தொற்று நோய்களும் உணர்த்துகின்றன என்று ஆசிய ஆயர் பேரவையின் தலைவர் கர்தினால் சார்லஸ் மாங்போ அவர்கள் பிப்ரவரி 26 வெளியிட்டுள்ள மடலில் கூறியுள்ளார். உலகின் பல நாடுகளை தாக்கி வரும் கோவிட் 19 தொற்றுக்கிருமி நெருக்கடியை குறித்து கர்தினால் போ அவர்கள் எழுதியுள்ள இம்மடலில், இவ்வுலகம் பல்வேறு ராணுவ தளவாடங்களை குவித்து வைத்தாலும் மிக நுண்ணிய கிருமியின் தாக்குதலை இந்த ஆயுதங்கள் தடுக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். ஜபங்களே நம்மிடம் இருக்கும் தலைசிறந்த காப்பு கவசம் என்பதை தன் மடலில் சுட்டிக்காட்டியுள்ள கர்தினால் போ அவர்கள், கோவிட் 19 தொற்று கிருமியால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரையும் நம் ஜபங்கள் வழியே தாங்கி நிற்போம் என்று அழைப்பு விடுத்துள்ளார்.
இத்துடன் நண்பர்களே, வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.